ගරු රමේෂ් පතිරණ මන්ත්‍රීතුමා ඊට පෙර ගරු නියෝජ්‍ය කාරක සභා සභාපතිතුමා මුලාසට පැමිණයි.
ඩොක්ටර් රමේෂ් පති
ගරු කාරක සභ නියෝජ්‍ය සභාපත්තුමනි, දීර්ඝ කාලයක් තිස්සේ අපි අත්විඳපු මෙරට ශිෂ්‍ය ප්‍රජාව, වෛද්‍යවරුන්, ආචාර්ය මණ්ඩලවල මහත්ම මහත්වීන්, දෙමව්පියන් ඇතුළු විශාල පිරිසක් පීඩනයට පත් කරපු දීර්ඝ කාලීන ගැටලුවක අවසානයේ ආරම්භයට අපි ඇවිල්ලා ඉන්නවා. අවසානයේ ආරම්භය අදින් ආරම්භ වෙලා අපි විශ්වාස කරනවා මෙරට ශිෂ්‍ය ප්‍රජාවට, වෛද්‍ය ශිෂ්‍යයන්ට, විශ්වවිද්‍යාල ශිෂ්‍යයින්ට, ඒ දෙමව්පියන්ට දුක් විඳපු, ඒ වගේම මේ වෙනුවෙන් කැපකිරීම කරපු ආචාර මණ්ඩල මහත්ම මහත්මිය ඇතුළු සෑම කෙනෙකුම සතුටුන විදිහට අවසන් කරන්නත් පුළුවන් වෙයි කියලා අපි විශ්වාස කරනවා. ඒ වෙනුවෙන් මේ දීර්ඝකාලීන ප්‍රශ්නය සාධනීය මට්ටමකට අරගෙන ඇවිල්ලා අවසන් කරන්නට කටයුතු කරපු උසස් අධ්‍යාපන ඇමතිවරයාට එතුමාගේ ප්‍රවේශය පිළිබඳව අපි ස්තුතිවන්ත වෙනවා. ඒ වගේම අපි මේ අරගලයට දීර්ඝකාලීන කැපකිරීමක් කළා ලංකාවේ වෛද්‍ය අධ්‍යාපනයේ ප්‍රමිති ආරක්ෂා කරගන්නට පාරට ඇවිල්ලා සටන් කරපු විවිධ පීඨවල ශිෂ්‍යයින්ට, අන්තර් විශ්වවිද්‍යාල ශිෂ්‍ය බල මණ්ඩලයේ කලාංශයේ, වාණිජංශයේ, විද්‍යාධාරාවේ අධ්‍යාපන ලබන දරුව පාරට ඇවිල්ලා වෛද්‍ය ශිෂ්‍යයන්ගේ අයිතිවාසිකම් වෙනුවෙන් වෛද්‍ය පීඨයේ වෛද්‍ය අධ්‍යාපනයේ ගුණාත්මක භාවය වෙනුවෙන් සටන් කළ ඒ සෑම කෙනෙකුටම අපේ ගෞරවය පුද කරනවා. ඔවුන් අදරත් පාරට ඇවිල්ලා ඉන්නේ, ඔවුන්ට විශ්වාසයක් නැතිකමක් තිබෙනවා මේ විසඳුම මේ රටේ වෛද්‍ය අධ්‍යාපනයේ ප්‍රමිති ආරක්ෂා වෙන විදිහට, මේ රටේ නිදහස් අධ්‍යාපනයේ ප්‍රමිති ආරක්ෂා වෙන විදිහට අවසන් වේද කියන සැකය නිසා තමයි අදත් ඔවුන් පාරටවිල්ලා ඉන්නේ. අපි විශ්වාස කරනවා, අපි ගෞරව ඇමතුමාට ඊයේ කාරක සභ අවස්ථාවේදී සංශෝධන තුනක් ඉදිරිපත් කළා. අපි දන්නවා ගෞරව ඇමතුමා සත්භාවයෙන් මේ කටයුතු අවසන් කරන්න කටයුතු කරනවා කියන විශ්වාසය අපිට තිබෙනවා. හැබැයි පසුගිය වසර කිහිපය තුළ මේ සභාවේ අත්දැකපු කරුණුත් එක්ක සයිටම් ආයතනය කවදාවත් වහන්නේ නැහැ කියලා පාරම්භාපු උසස් අධ්‍යාපන ඇමතුරු හිටපු සභාවක එතුමා ඉන්නකම් මේක සිද්ධ වෙයි, ඊට පස්සේ හෙට මොකක් වෙයිද කියලා නිශ්චිත තීන්දුවක් තීරණයක් නැති නිසා අපි එතුමගෙන් බොහොම ගෞරවයෙන් ඉල්ලා සිටිනවා අපි ඉදිරිපත් කරපු සංශෝධන යෝජනාවන් පිළිගන්නේ කියලා. එතුමා සඳහන් කළා පළවෙනි සංශෝධනය එතුමගේ පනතර එකතු කරනවා කියලා. ඒ කාරණය තමයි සයිටම්මි අධ්‍යාපන ලබන දරුවන් ක්‍රමානුකූලව කොතලාව ආරක්ෂක විද්‍යාපීඨයේ වෛද්‍ය පිරට අන්තර්ග්‍රහණය කිරීමෙන් පසුව සයිටම් වෛද්‍ය පීඨයේ අවසන් වනවා කියන කාරණය එතුමා පිළි අරන් තුන. බොහොම ස්තුතියි ඔබතුමාට. දෙවනිසා තුන්වෙනි කාරණා පිළිබඳවත් මේ සභාවේ අදහස් ප්‍රකාශ වුණා. වෛද්‍ය අධ්‍යාපනයේ මූලික සුදුසුකම් S3ෙන් දරුවෝ ඇතුල් වෙලා තිබුණාට මේ වෛද්‍ය පීඩයට සිසුන් බඳවා ගැනීමේදී, නෙවිල් ප්‍රනාන්දු වෛද්‍ය පීඩයට සිසුන් බඳවා ගැනීමේදීම C2යි S2 සම්මාන සාමර්ථ දෙක සහ සාමාන්‍ය සාමර්ථ කියන මූලික සුදුසුකම් පිළිබඳව ඒ පීඩයෙන් කතා කරලා තිබුණා. ඒ නිසා ඒක ආපසු හරවාගෙන ගිහිල්ලා සාමාන්‍ය සාමර්ථ තුනකට 3 සිම්පල් පාසස් කියන තැනට මේක නැවත අරගෙන යාම ගැටලුවක් තිබෙනවා කියන කාරණේ සඳහන් වෙලා තිබෙනවා. ඒ නිසා ඒ සංශෝධනයත් පිළි අරගෙන කරුණුත් මේ සභාවේ සඳහන් වුණා වගේ විශේෂිත කාරණයක් හැටියට එක් අවස්ථාවකදී පමණක් සිදුවෙන මේ අන්තර්ග්‍රහණය කිරීමේ ක්‍රියාවලිය කොතලාවල ආරක්ෂක විද්‍යාපීඨයේ වෛද්‍ය පීඨයේ ඒ කළමනාකාරීත්ව මණ්ඩලයෙන් සිදුනවා වගේම ඒක ලංකා වෛද්‍ය සභාවේ අධීක්ෂණ යටතේ සිදු කරන්නේ කියන ඉල්ලීමත් අපි මේ අවස්ථාවේදී කරනවා. ඒ කරුණු තුන පරිපූර්ණ වෙනවා නම් මේ කරුණ පිළිබඳව කිසිම සැකයක් තියාගන්නට හේතුවක් නැහැ. ඒ ශිෂ්‍යයින්ට පාරින්න ඕන කෙනෙකුට ගිහිල්ලා සහතිකයක් දෙන්න පුළුවන්. මේ සයිටම් විද්‍යා, වෛද්‍ය විද්‍යා උපාධි ප්‍රදානය කරන ආයතනය අහෝසි වෙනවා. අධීක්ෂණයකින් බඳවා ගන්නවා වෛද්‍ය සභාවේ, වෛද්‍ය අධ්‍යාපනයේ ප්‍රමිති ආරක්ෂා වෙනවා සහ මූලික සුදුසුකම පිළිබඳව කාරණේ ආරක්ෂා වෙනවා කියන කරුණු තුනම සාධනීය ලෙස අවසන් වෙනවා. ඒ කරුණු තුනට පිළිතුරු සැපයුවොත්, ඒ නිසා මම විශ්වාස කරනවා ඒ කරුණු තුන ඉෂ්ට වුණොත් මේ සටන විශාල කැපකිරීමක් කළ පසුගිය කාලයේ පුරාවටම පාරට බහැල ඒ වෙනුවෙන් සටන් කරපු සෑම දිනකටම සාධාරණත්ව ඉෂ්ට වෙනවා කියලා අපි විශ්වාස කරනවා. ඒ වගේම තමයි අපි අවධානය යොමු කරනවා වෛද්‍ය පීඨ ආචාර්ය මණ්ඩල මේ කරුණ පිළිබඳව විශාල අවධානයක් යොමු කරලා තිබෙනවා. ඔවුන් සෑම කෙනෙක්ම ඉතාම සාධනීය විදියට මේ ප්‍රශ්නේ අවසන් කරන්න සාධනීය විසඳුම් ලබා දෙන්න ඉදිරිපත් වෙලා කටයුතු කළා. ඒ නිසා ඔවුන් සෑම කෙනෙකුට අපේ ගෞරවය මේ අවස්ථාවේදී පුද කරන්න අපි කැමැති වෙනවා. ගරු නියෝජ්‍ය කාරක සභා සභාපතිතුමනි, මේ කරුණ පිළිබඳව සඳහන් කිරීමේදී අපි සෑම කෙනෙක්ම මූලිකව කියපු කාරණේ තමයි
වෛද්‍ය අධ්‍යාපනයේ ගුණාත්මක භාවය ආරක්ෂා වෙන්නට ඕනේ. මේ රටේ නිදහස් අධ්‍යාපනයෙන් ප්‍රතිඵල ලැබපු ලක්ෂ සංඛ්‍යාත පිරිස අතර නිදහස් සෞඛ්‍යෙන් නිදහස් අධ්‍යාපනයෙන් ප්‍රතිඵල ලැබලා මේ රට සෞඛ්‍ය අංශයෙන් ඉදිරියට අරගෙන ගියපු ඒ වෛද්‍යවරුන් ඇතුළු අනෙකුත් වෘත්තියකින් විශාල පිරිසක් කැපකිරීමෙන් ලබාගත්තු ජයග්‍රහණ ආරක්ෂා කර දෙන්නටයි ඒ ප්‍රමිති ආරක්ෂා කරන්න අවශ්‍ය වෙන්නේ කියලා. එහිදී අපි සෑම කෙනෙක්ම බොහොම පැහැදිලිව මේ ආයතනයක් ආරම්භ කිරීම නිසා ඒකට ඇතුල් වෙලා තමුන් නොදැනුවත්ව මේකට ඇතුල් වෙලා අධ්‍යාපනයේ වෙනුවෙන් විශාල මුදලක් වියදම් කරගෙන තමුන්ගේ දෙමව්පියන් අමාරුවෙන් හරිහම්බ කරපු අමාරුවට වැටිච්ච දරුවන් පිළිබඳව ශිෂ්‍යයන් පිළිබඳවත් අපි සාධනීයස කල්පනා කරන්න ඕනේ කියන කාරණේ අපි සෑම කෙනෙක්ම මේ සභාවේදී අදහස් කළා. අපි පෞද්ගලික වෛද්‍ය විද්‍යාලයකට මම විරුද්ධ නැහැ පෞද්ගලිකව. හැබැයි මේ රටේ ඒ වෛද්‍ය අධ්‍යාපනයේ ප්‍රමිති ආරක්ෂා වෙන්න ඕනේ කියන ස්ථානයේ සිටිනවා. ඒ නිසා අද විශාල ප්‍රශ්නාර්ථයක් මේ රටේ ඉදිරිපත් ඉතිරි වෙලා තිබෙනවා. අපේ රටේ දරුවෝ පිටරට යනවා නම් වෛද්‍ය අධ්‍යාපනයේ වෙනුවෙන් ලක්ෂ සංඛ්‍යාත මුදලක් ගෙවලා කෝටි සංඛ්‍යාත මුදලක් ගෙවලා ඒක නතර කරන්නේ කොහොමද? ගුණාත්මක බවින් ඉහළ සහ ලාභ නොලබන වෛද්‍ය විද්‍යාලයක් මේ රටට අවශ්‍යද කියන කතිකාවත මේ රටේ මතු වෙලා තිබෙනවා. ඒ නිසා උසස් අධ්‍යාපන ඇමතිතුමා සඳහන් කළ විදිහට ඉදිරි කාල වකවානුව තුළ ඒ පිළිබඳව නිර්ණායක සකස් කරලා වෛද්‍ය සභාවේ අනුමැතියත් එක්ක එවැනි අවශ්‍යතාවයක් මේ රටේ තිබෙනවා නම් ඒ අවශ්‍යතාවය වෙනුවෙන් අපි කටයුතු කළ යුත්තේ කෙසේද කියන සාකච්ඡාව මේ රටේ ඇති කරන්න අවශ්‍ය වෙලා තිබෙනවා. මේ අත්දැකීම අපි සෑම කෙනෙකුටම අමිහිරි අත්දැකීමක්. 1989 වකවානුවේ උතුරු කොළඹ වෛද්‍ය විද්‍යාලයේ ඇතිවෙච්ච
වෙනවා.
මේ 1989 පෞද්ගලික වෛද්‍ය විද්‍යාල ඇතිවෙච්ච වෙලාවෙත් මේ වගේම අරගල ඇති වෙලා සිසු දරුව පාරට බැහැලා මහා ලේ වැකුණු අතීතයක් අපේ රටේ තිබුණා. ඒ අවස්ථාවේදී තාණ්ඩුවට ඒ පෞද්ගලික වෛද්‍ය විද්‍යාලය රජය සතු කරලා ගැටළු අවසන් කරන්න සිදුවෙන තැනට මේ රටේ මහා උද්ඝෝෂණයක් මතු වුණා. එවැනි තත්ත්වයක් නැවත වතාවක් history repeats itself නැවත වතාවක් ඉතිහාසයේ පුනරාවර්තනය වෙලා ඒ විදිහටම මේ සයිටම් පිළිබඳව කාරණේ සමාජගත වුණා. මේ සමාජගත වෙච්ච සයිටම් අර්බුදය පිළිබඳ කාරණේදීත් විවිධ උසස් අධ්‍යාපන ඇමතිවරු අපේ ආණ්ඩුවෙත් ඊට පස්ව හිටපු ආණ්ඩුවලත් උසස් අධ්‍යාපන ඇමතිවරු කතා කළේ ඉතාම දරනඩු විලාශයෙන් මේ ආයතනය වහලා දාන්නේ නැහැ කියලා. කෙසේවත් මේ සභාව තුළ ඉඳගෙන ඉතාම ඉහළ හඬින් උච්චාරණය කරපු ඇමතිවරු හිටියා. හැබැයි අද ඒ සියල්ල වෙනස් වෙලා මේ ආයතනයේ වසාදමන්ට අවශ්‍යයි කියන මතවාදයට දේශපාලන පක්ෂ ભેදයක් නැතුව කිසිම මැති ඇමතිවරුන්ගේ ભેදයක් නැතුව අද ඒ ස්ථානට එඬ වෙලා තිබෙනවා යම් කිසි හේතුවක් නිසා. ඒ නිසා අපි විශ්වාස කරනවා ඒ ජයග්‍රහණය ලැබුණේ මේ රටේ නිදහස් අධ්‍යාපනයටයි කියලා අපි විශ්වාස කරනවා. ඒ ජයග්‍රහණය ලැබුණේ මේ රටේ නිදහස් සෞඛ්‍ය සේවයටයි කියලා අපි විශ්වාස කරනවා. ඒ නිසා තමයි අපි නැවත නැවත කියන්නේ නැවත වතාවක් මේ අර්බුදය ඉහළට යන්න වෙනත් ස්ථානයකට යන්න ඉඩ තියන්න එපා. මේ ඉදිරිපත් කරන පනතේ කිසිම ස්ථානයක හිඩසක් තියන්නට එපා. මේක නැවත වතාවක් අපි දන්නවා අන්තවාදී පිරිස් ඉන්නවා ශිෂ්‍ය ප්‍රජාව අතරේ සමහරක් විට තමුන්ගේ අධ්‍යාපන කටයුතු පැත්තක තියලා මේ විවිධ කරුණු අරබයා වීදි සටන් කරන පෙළමෙන පිරිසක් ඉන්නවා. ඔවුන් කිසි කෙනෙකුට නැවත වතාවක් මේ පනතේ තියෙන අඩුපාඩුවක් හරහා ශිෂ්‍ය ප්‍රජාව පාරට ගන්න ඉඩ තියන්න හොඳ නැහැ. ඒ නිසා අපි සෑම කෙනෙකුටම වගවීමක් තියෙනවා. අපි සෑම කෙනෙකුටම යුතුකමක් තිබෙනවා මේ රටේ දරුවන්ගේ අධ්‍යාපන අයිති ආරක්ෂා කරන්න වගේම ඔවුන් විශ්වවිද්‍යාලවල තමුන්ගේ අධ්‍යාපන කටයුතු වල නිරත වන බවට වග බලා ගන්න අපිට වගකීමක් තියෙනවා. අන්න ඒ නිසා ඒ වගකීම පිළිබඳ කාරණය අපි විශ්වාස කරනවා වර්තමාන උසස් අධ්‍යාපන ඇමතිතුමා බොහොම පැහැදිලිව හිතේ දරාගෙන කටයුතු කරනවා ඇති කියලා අපි විශ්වාස කරනවා. මොකද පසුගිය වසර 3ක කාලය තුලත් බොහොම පැහැදිලි ඉඩකඩක් තිබුණා මේ ප්‍රශ්නේ මේ ස්ථානෙට ගෙනෙන්නේ නැතුව මේ මෙතරම් දුර දිග යන්නේ නැතුව අවසන් කරන්න බොහොම පැහැදිලිව අවස්ථා ගණනාවක් දීම හැකියාව තිබුණා. හැබැයි මේ සියලුම අවස්ථාවන් මෙතෙක්කල් පැහැර හැරපු බව අපි තාම කනගාටුවෙන් සඳහන් කරනවා. ඒ පැහැර හැරීම හරහා මේ රටේ වෛද්‍ය පීඨවල අධ්‍යාපන ලබන වෛද්‍ය සිසුන්ගේ අධ්‍යාපන කටයුතු වසරකින් ප්‍රමාද වුණා. වසරකින් අධ්‍යාපන කටයුතු ප්‍රමාද වුණා. ඒ වසර නිසා නැවත සීමාවාසික වෛද්‍ය පීඨවලට වෛද්‍ය සේවයට යන්නට වෛද්‍යවරුන් නැති වෙලා වෛද්‍ය අධ්‍යාපනයේ සෞඛ්‍ය ක්ෂේත්‍රයේ ප්‍රබල ගැටලුවක් මතු වුණා. එසේ ප්‍රමාද වීම නිසා ඔවුන්ගේ පශ්චාත් අධ්‍යාපන කටයුතු වෙනුවෙන් ගත කරන්න වෙන කාලය වැඩි වුණා. ඒ නිසා ඉතාම අවාසනාවන්ත තත්ත්වයක් පසුගිය කාලේ දිගටම තිබුණා. ඒ නිසා අපි මේ පිළිබඳව අද ඇති වෙලා තිබෙන තත්ත්වය ඉතාම හොඳයි. හැබැයි ඒක සාධනීය අවසානයක් කර අරගෙන යන්න නම් අපි විශ්වාස කරනවා අදට නැවත වතාවක් මතු කරන කාරණේ තමයි මේ අවශෝෂණය මේ අන්තර්ග්‍රහණය කිරීමෙන් පසුව ආයතනයේ වසා දැමෙනවා වගේම ඉදිරි කාලෙදී නැවත වතාවක් යම් විදියකින් ප්‍රමිතියකින් තොර වෛද්‍ය අධ්‍යාපනයේ සපයන මේ වෛද්‍ය උපාධිය මුදලට විකුණන ආයතන බිහි වුණොත් මේ රටේ යම් පමණකට මේ පූර්වාදර්ශය හරහා මේ කොතලාවල ආරක්ෂක විද්‍යාපීඨයේ වැනි ස්ථානයකට නැවත වතාවක් අවශෝෂණය කරන්නට ළමයින් අන්තර්ග්‍රහණය කරන්න හැකියාවක් මතුවෙනවාද කියන සැකයක් සමහරක් විට මතුවලා තියෙනවා. මොකද උතුරු කොළඹ වෛද්‍ය විද්‍යාලයෙන් රජයේ වෛද්‍ය විද්‍යාලයක් බවට පරිවර්තනයි. උතුරු කොළඹ වෛද්‍ය විද්‍යාලයෙන් නැවත උතුරු කොළඹ රජයේ වෛද්‍ය විද්‍යාලයට බවට පරිවර්තනය වෙද්දී වෛද්‍යවරුන් 700ක් පමණ පිරිසක් බිහි වුණා. ඒ වගේම තමයි සයිටම් ආයතනය හරහා 980කට ආසන්න ශිෂ්‍යයන් පිරිසක් නැවත රජයේ වෛද්‍ය විද්‍යාලයට ඇතුළත් වෙනවා. මේක පූර්වාදර්ශයක් හැටියට අරගෙන කටයුතු සිදු නොවෙන්න අවශ්‍යයි. ඒ නිසා අපි විශ්වාස කරනවා මේ කොතලාවල ආරක්ෂක විද්‍යාපීඨ පනත ඉදිරිපත් කළ සම්මත කරනවා වගේම ඉදිරියේදී නැවත වතාවක් මේ පනතේ තියෙන අඩුලුහුඩුකම් හරහා නැවත වතාවක් මෙවැනි තත්ත්වයක් ඇති වෙලා ඒ ළමයි නැවත කොතලාවල ආරක්ෂක විද්‍යාපීඨයේ වෛද්‍ය පිට ඇතුළත් වීමේ අවස්ථාත් නවත්තන්නට අවශ්‍යයි කියලා අපි විශ්වාස කරනවා. ඒ නිසා එහෙදී අපි සඳහන් කරන්නට අවශ්‍ය කාරණය තමයි මේ ශිෂ්‍යයන්ට සාධාරණ තුෂ්ට කරන්න දැන් ඉදිරි කාලෙදී කොටස් වශයෙන් මේ ළමයි අන්තර්ග්‍රහණය සිදු වෙනවා නම් කොතලාවල ආරක්ෂක විද්‍යාපීඨයට අපිට කියන්න අවශ්‍ය කාරණය තමයි ඒ අන්තර්ග්‍රහණය සිදු කරන කාල වකවානුව තෙක් අධ්‍යාපනයේ සපයන ආයතනයේ ප්‍රමිති ආරක්ෂා වෙලා තියෙන්නත් අවශ්‍යයි. මම දන්නේ ගරු ඇමතුමනි ඔබතුමාට ක්‍රමවේදයක් තියෙනවද කියලා. මොකද එක වතාවේ මේ ළමයි 980ම ගන්න බෑ. විවිධ කාණ්ඩ හරහා විවිධ වර්ෂයන්ට මේ ළමයි අන්තර්ග්‍රහණය කරන්න සිදු වෙන්නේ. ඒ අන්තර්ග්‍රහණය කරන අන්තර් කාල සීමාව තුළ ඒ ළමයින්ගේ අධ්‍යාපන කටයුතු පිළිබඳව ගැටලුවක් මතුවෙනවා දැනට අධ්‍යාපන ලැබෙන ස්ථානයේ. ඒ නිසා අපි ඒ පිළිබඳව යම්කිසි වගවීමක් තියෙන්නටත් අවශ්‍යයි. ඒ ක්‍රමවේදය සකස් කරන්නේ කෙසේද කියන ප්‍රශ්නය අප ඉදිරිපිට තිබෙනවා. කෙසේ වුවත් අපේ බලවත් ඉල්ලීම තමයි වෛද්‍ය සභාවේ ශ්‍රී ලංකා වෛද්‍ය සභාවේ අනුකූලතාවය ඔවුන්ගේ අධීක්ෂණය යටතේ මේ අන්තර්ග්‍රහණය කිරීමේ කටයුතු සිදු කරන්න. එහෙම වුණොත් පමණයි අපිට ප්‍රමිතියකින් යුතුව මේ කරුණ සිදුවෙනවා කියන විනිවිද භාවින් යුතුව මේ කරුණ සිදුවෙනවා කියන හැකියාව ලැබෙන්නේ. එනිසා අපි විශ්වාස කරනවා එක් හොඳ පියවරක් අරගෙන තිබෙනවා මේ ගැටලු අවසන් කරන්නට.
ශ්‍රී ලංකා වෛද්‍ය සභාවට තිබෙන බලය තමයි යම් කිසි වෛද්‍ය උපාධියක් ඉදිරිපත් කරපුවාම ඒක ඒ වෛද්‍ය සභාවට පිළිගත හැකි එකක්ද නැද්ද කියලා තීරණය කරලා ඒ පිළිගැනීම. නමුත් උපාධි අධ්‍යාපන කටයුතු අධීක්ෂණය කිරීමේ බලයක් එම ආයතනයට නීතියෙන් නැහැ. ඒ සාමාන්‍ය විදිහට ඒවට මැදිහත්වීමක් මේ වෛද්‍ය සභාව කරන්නේත් නැහැ.
මේක ගරු ඇමතුමනි විශේෂ කරුණක් හැටට විනාඩිකින් අවසන් කරනවා. විශේෂ අවස්ථාවක් හැටට සලකන්න කියලා මම ඔබතුමාගෙන් ඉල්ලනවා. නැත්නම් මේ මූලික සුදුසුකම් නැති සමහර දරුවන්ට පවා වෛද්‍ය අධ්‍යාපනය සහ උපාධිය සම්පූර්ණ කරත් වෛද්‍ය සභාවේ අනුමැතිය නොලැබී යන්නට ඉඩ තිබෙනවා. සේන්ස් අවසාන වශයෙන් ගරු නියෝජ්‍ය කාරක සභ සභාපතිතුමනි දීර්ඝකාලීන ඉල්ලීමක් තිබෙනවා වෛද්‍යවරුන්ගෙන්, වෛද්‍යපීඨ ආචාර්යවරුන්ගෙන් වෛද්‍ය අධ්‍යාපනයේ මූලික ප්‍රමිතීන් ගැසට් කරන්න කියන ඉල්ලීම. මේ රටේ අඛණ්ඩව පවතින ඉල්ලීමක්. ඒ නිසා වෛද්‍ය අධ්‍යාපනයේ මූලික ප්‍රමිතීන් ගැසට් නිවේදනයක් වගේ නිකුත් කරන්නයි කියන ඉල්ලීමත් අපි මේ සභාවෙන් කරනවා. එහෙම කරොත් අපිට පුළුවන් අනාගතවාදීව මේ රටේ සෞඛ්‍ය ශ්‍රේෂ්ඨය ලබාගත් ජයග්‍රහණ ආරක්ෂා කරගෙන වැදගත් ඉහළ ප්‍රමිතියකින් යුත් වෛද්‍ය අධ්‍යාපනයක් මේ රටට හඳුන්වා දෙන්නට පුළුවන් කියන කාරණයක් සිහිපත් කරමින් උතර ස්තුතිවන්ත වෙමින් නිහඬ වෙනවා. බොහොම ස්තුතියි.
බොහොම ස්තුතියි ගෞරව HMN හරිස්.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. කුලකලින් ප්‍රේරිත විශාල අවර්ගලේ இன்று சர் ஜான் கொத்தலாவல பல்கலைக்கழக விசேட சட்ட ஏற்பாடு சட்டத்தில் பேசுவதில் மகிழ்ச்சியடைகின்றேன். இந்த நாட்டில் மிக நீண்ட நாட்களாக பெரும் பிரச்சனையாக இருந்த சைத்தம் மாணவர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்காக இந்த புதிய சட்ட ஏற்பாடுகள் இன்று பார்லமெண்ட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த சைத்தம் பல்கலைக்கழக சம்பந்தமாக எழுந்த சர்ச்சை இந்த நாட்டில் பல பேருடைய கல்வி நடவடிக்கைகளை பாதிப்படைய செய்ததை நாங்கள் மறக்க முடியாது. பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள், குறிப்பாக மருத்துவபுட மாணவர்கள் தங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை நிறுத்திவிட்டு பாதையில் இறங்கி போராடினார்கள். அதேபோன்று சைத்தம் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்ற மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய எதிர்காலம் சூன்யமாகும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய கவலை வேறு. இவ்வாறு பல சர்ச்சைகளுக்குள் இருந்த இந்த நடவடிக்கை இன்று ஜனாதிபதி அவர்கள் மற்றும் பிரதமர் மற்றும் உயர்கல்வி அமைச்சர் ஆகியோருடைய துரித நடவடிக்கை காரணமாக இன்று இந்த சைத்தம் மாணவர்களுக்கு ஒரு நியாயம் தீர்வு கிடைக்க பெற்றிட்டு இந்த இடத்தில் நாங்கள் சம்பந்தப்பட்டவர்களை பாராட்டியாக வேண்டும். அதே நேரம் இந்த நாட்டில் அடியோடு தனியார் பல்கலைக்கழக கல்வி நடவடிக்கைகளை நிறுத்துவதும் ஒரு ஆரோக்கியமானது அல்ல. ஒவ்வொரு வருடமும் பல லட்சக்கணக்கான மாணவர்கள் உயர்தரத்தில் பரீட்சை எழுதினாலும் குறிப்பிட்ட தொகையினர் மட்டும்தான் அரச பல்கலைக்கழகங்களுக்கு தகுதி வாய்ந்து உட்செல்கின்றனர். இதனால் அரசாங்கம் தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு தரமான கல்வி நடவடிக்கைகள் என்ற நிபந்தனையுடன் புதிய தனியார் பல்கலைக்கழகங்கள் நாட்டில் உருவாகின்ற பொழுதுதான் இந்த நாட்டில் இருக்கின்ற எமது மாணவர்களின் எதிர்காலம் பிரகாசமாக வரும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இன்று எமது அண்மைய இந்திய நாட்டில் இன்று அங்கு தாராளமாக தனியார் பல்கலைக்கழக கல்வி நடவடிக்கைகள் இன்று சிறப்புடன் செயற்படுகின்ற பொழுது, எங்களுடைய நாட்டில் இவ்வாறான கல்வி நடவடிக்கைகள் மறுக்கப்படுகின்ற பொழுது, இன்று எமது நாட்டிலிருந்து பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மேற்கத்திய மற்றும் ஆசிய பல்கலைக்கழகங்களுக்கு செல்வதனால் இந்த நாட்டினுடைய அந்நிய செலாவணி வெளிநாடுகளுக்கு செல்வதனால் எமது நாட்டில் இதனுடைய பொருளாதார ரீதியான ஒரு பின்னடைவு ஏற்படுவதையும் இந்த இடத்தில் குறிப்பிட்டே ஆக வேண்டும். அதே நேரம் அண்மையில் நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கிழக்கு மாநில அம்பாறையில் அமைந்துள்ள தென்கிழக்கு பல்கலைக்கழகம் சம்பந்தமாக சில கவலையான விடயங்கள் கடந்த வாரத்தில் எழுப்பப்பட்டது. இது சம்பந்தமாக நான் அந்த மாவட்டத்தின் மக்கள் பிரதிநிதி என்ற அடிப்படையில் இந்த சபையில் அது பற்றி சில வார்த்தைகளை பேச வேண்டும். குறிப்பாக தொடர்புடைய உயர்கல்வி அமைச்சர் அவர்கள் இந்த சபையில் இருக்கின்ற பொழுது பேசுவதற்கு எனது அது ஒரு நல்ல விடயமாக நான் பார்க்கின்றேன். மே அவஸ்தாவே அக்னிதிக விஸ்வவித்யாலயகன மம கதாகரண்ட கெமதி லங்கதி அப்பே உசஸ் அத்தியாபன சக சங்ஸ்கிருதி அமத்தி கரு விஜயதாச ராஜபக்ச அமத்துமா ஏ விஸ்வவித்யாலயகன பாலிமேந்துவே ஏ விஸ்வவித்யாலய இன்ன கதிகாச்சாரியவரும் சக சிஷியன் சம்பந்தே கதாகரத்துவனா ஏ விஸ்வவித்யாலய இன்ன சிஷியன் கதிகாச்சாரிய வருண்ட லிங்கிக அல்ல ஸ்தீலா விவாக சமத்துவனபவ கரு அமத்துமா கதாகர கீழா மேரட்டே சேலு ஜாதிக மாந்திய நாளிகா வல்ல விவே பிரச்சாரவுனா ஏ நிசா ஏ விஸ்வவித்யாலய இகனகத்த இகனகன்ன சிஷியன் எம திமோப்பியன் பேதனாவட்ட பத்துனா ஏ வகேம நகிநகிர இன்ன ஜனதாவ புத்திமத்துன் வேதனாவட்ட பத்துனா புத்தமா தன்வா லங்காவே விஸ்வவித்யாலய என கடனாவ தியதி அக்னிதிக விஸ்வவித்யாலய பமனாய் கதாகிரிம சுதுசு நேகில மமன் சந்தாங்கரண்ட கெமதி உபத்துமாகே அமாத்தியான்ச ஜட்டே திபுனவ் ஆயதனகன விவேச்சன கிரிம சதாச்சாரேட்ட பட்டகனி கர்ணக் நோவை பவ மம மே சபாபே கேண்ட கெமதி உபத்துமா தன்னோ மே பிரஸ்னகன ஏ பலாத்தேந்தில கண்டாம கெவிலா உபத்துமாட்ட பிரதி துரத்துரு கீழ மம ஆராய்ச்சி அத்தட்டம ஏ விஸ்வவித்யாலய இன்ன சிஷியன் விசேஷம கேர்ஸ்லா தென் இவ்வளவு பேதனாவட்ட பத்துவிழா தீனே ஏனிசா மே விஸ்வவித்யாலய சிஷியன் உண்ட இவகே வேதனாவட்ட பத்துன சேலுதனாகி ஜாபத்வெனுவன் ஹா விஸ்வவித்யாலய சங்வதன அரகன என அத்தர ஏ விஸ்வவித்யாலய கீர்த்தி நாமேட்ட கொடநகிமட்ட அவசிய கட்டயத்து கரு அமத்துமா கரண்டோனகிலா மெத்தன மாம இல்லா சிட்டினவா. உதாரணமாக இங்கு இந்த விடயம் இப்பொழுது குறிப்பாக நான் மேலும் இந்த விடயத்தை நான் குறிப்பாக அமைச்சர் அவர்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். உண்மையில் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் என்பது இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு தேசிய பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகம் பல சிரமங்களுக்கு மத்தியில் அது கட்டியெழுப்பப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம். இப்பொழுதுதான் அது ஒரு வளர்ந்து வருகின்ற பல்கலைக்கழகம். உண்மையில் அங்கிருக்கின்ற சில நபர்களுடைய போட்டி காரணமாக, அவர்கள் அங்கு நடைபெறாத இல்லாத விடயங்கள், பொய்யான கதைகளை உங்களை சில குழுக்கள் சந்தித்து உங்களுக்கு பொய்யான தகவலை வழங்கியிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் அவ்வாறு அல்ல. அங்கு அந்த கல்வி நடவடிக்கைகள் மிக சிறப்பான முறையில் இடம்பெறுகின்றது. அதேபோன்று அங்கிருக்கின்ற விரிவுரையாளர்கள் பலத்த தியாகத்துடன் சேவையாற்றுகின்றார்கள். அதேபோன்று அங்கிருக்கின்ற மாணவ மாணவிகளும், அது ஒரு பல சமூகங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சிங்கள அதேபோன்று தமிழ் முஸ்லீம் மாணவர்கள் பல இந்த தேசத்தின்
இருக்கிறது.
ஓகே, இந்த தேசத்தின் பல பகுதிகளிலிருந்து வந்து அந்த பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கின்றார்கள். இனி அந்த மாணவ மாணவிகள் உண்மையில் அங்கு கல்விகின்ற மாணவ மாணவிகள் என்று தேசத்தின் பல மட்டங்களில் உயர் பதவியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் அங்கு சொல்லப்படுகின்ற இந்த பாலியல் லஞ்சமோ அல்லது அது சம்பந்தமான விடயங்களோ உண்மையில் அங்கு நடந்தேறியதாக எந்தவித சான்றும் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. இதே சாதாரணமாக நாட்டின் நான் ஒரு கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சட்டப்பூட மாணவராக இருந்தவன், அந்த நாட்டில் பல்கலைக்கழகம் என்கின்ற பொழுது சில ஓகே
ஹானரபிள் சேர்மன்
யா
இன் ஃபேக்ட் தட் ஹானரபிள் மெம்பர்ஸ் ரேசிங் அபவுட் எனி ப்ரூஃப் ஒன் இஷ்யூ தட் ஐ ரேஸ் இன் த பார்லிமெண்ட் ஐ வாண்ட் ரேஸ் எனி இஷ்யூ இன் திஸ் பார்லிமெண்ட் வித்தவுட் டேக்கிங் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் யூ ஆர் குவைட் கரெக்ட்லி செட் தட் சம் ஆஃப் த குரூப் ஆஃப் லெக்சர்ஸ் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சிமிலர்லி வைஸ் சான்ஸ்லர் ஐ மெட் ஆல் ஆஃப் தெம் அண்ட் the fact that there had been some sexual harassment on a girl was not a sweeping statement, and I didn't make a general statement. And one girl together with her parents have come to the university grant commission and given all the affidavits. In addition to that, that girl has all the audio recording as to how she has been threatened by the lecturer whose name I mention here. And she has been threatened unless she come and unless she agree for the sexual pleasure of that lecturer, he will break the bones of the girl. And now that inquiry is been pending. In addition to that, I have directed that to be referred to the bribery commission. It has been already referred to there.
Karu amathumani அத்தனும ஒவ்வொத்துமா எவ்விதத்தை கத்தாகரு இல்லைங்க தவச அப்பேரேட்டத்தின் ஜாதிக மாத்தியவள் நாளிகாவல் கொமட்ட ஆவே ஏ இன்ன சிஷியன் ஏ இன்ன கதிகாச்சார வருண்ட லிங்கிக அல்லஸ்தீல ஏகோள் இன்டர்பிரிட்
கரேன் එක පුජ්‍යලයේ ලෙක්චරගේ මම නම කිව්වා එහෙමනම් ඔබතුමා කියන්නේ ඒ විශ්වවිද්‍යාලයේ ගෑනු ළමයින්ට ලිංගික අතවර ගැන අමතක කරලා කතා නොකර තව දුරටත් ඒ ළමයින්ට ඒක වෙන්න ඉඩ දෙන්න කියලාද ඔබතුමා කියන්නේ
නෑ නෑ එහෙම කියන්නේ නෑ මම කියන්නේ මේ
මේ මේ මොකද්ද ඔබතුමා දි තියෙන විරෝධයකට
නෑ ඊළඟ දවස ඔබතුමා සිලෝන් ටුඩේ ඩේලි මිරර් ஐலம் பத்திரல ஆவா
இது
இன்டர்பிரிட் කරා ஏ විශ්වවිද්‍යාලයේ ඉන්න ශිෂ්‍ය ඔක්කොම
ඉන්ටර්ප්‍රීට්
කරා
ඒක සම්පූර්ණ වැරදි
මම කනගාටු
වුණා මම ඒ පැහැදිලිව කිව්වා ඒ ගුරුවරයාගේ නම කිව්වා
හැබැයි
බාර ගන්න
හැබැයි එහෙමනම් ඔබතුමාගේ අමාත්‍යාංශයේ මීඩියා යුනිටරි ඊළඟ දවසේ ඒකට මේක
අපිට ගරු සභාපතිතුමනි අපිට ප්‍රශ්නයක් තියෙනවා ඔලුවිල් විශ්වවිද්‍යාලය ගැන හංගන්න දෙයක් නැහැ මේක මේක පාලනයකින් තොර කිසිම මේ විනයක් නැතුව ගියලා තිබුණ විශ්වවිද්‍යාලයක්. ඒ ඊට පස්සේ මේ විශ්වවිද්‍යාලයේ නිවැරදි උසස් තත්ත්වයකට ගේන්න ඕන නිසා අලුතෙන් මම නෙමෙයි මීට අවුරුදු 3කට කලින් මහාචාර්යතුමෙක් පත් කරලා තිබෙනවා නජීම් මැතිතුමා මහාචාර්ය එතුමා එතුමා බොහෝම උනන්දුවෙන් මේ විශ්වවිද්‍යාලයේ කටයුතු දියුණු කරගෙන එනවා. නමුත් එතන කණ්ඩායමක් ඉන්නවා, මම පැහැදිලිව කියනවා, රෙජිස්ට්‍රාරුයි තව දේශකයෝ කීප දෙනෙකුයි එකතු වෙලා එතුමාට මේ කටයුතු කරන්න දෙන්නේ නැතුව මේ විශ්වවිද්‍යාල වැඩ සියල්ල කඩාකප්පල් කරගෙන යනවා. ඒ ප්‍රශ්න නිසා තමයි මම කැඳෙව්වේ.
හරි,
ඒ ප්‍රශ්න නිසා තමයි මේ ලෙක්චරර්ස් ලැබිලා මට මේ කිව්වේ.
හැබැයි හොඳයි මිනිස්සා
කිව්වේ.
ගෞරව උරුපිනවරුගලේ උගල නේරම් මුඩින්දු.
ගරු සභාවට විනාඩියක්.
විනාඩියක් දෙන්න.
මේ වගේ බරපතල පැමිණිල්ලක් විශ්වවිද්‍යාල ශිෂ්‍යයෙක්ගෙන් ප්‍රතිපාදන කොමිෂන් සභාවට ඇවිල්ලා දියුරුම් ප්‍රකාශ දීලා අම්මලා තාත්තලා එක්ක ඇවිල්ලා දියුරුම් ප්‍රකාශ දුන්නාම දැන් මෙතුමා කියන්නේ අපි ඒක ගැන නොතකා මේ දේ එහෙම වෙන්න අරින්න කියලාද?
නෑ, කර අමතුමනේ ඔබතුමා එහෙම කිව්වා නම් අර මීඩියා වල ආවේ ඒකට ඔබතුමාගේ අමාත්‍යයන් සේනේ කවුරු හරි ඒ මේ රිපෝට් එකේ බෙරදි කියලා කවුරු කිව්වනේ. ඒ නිසා තමයි බේදන
පාර්ලිමේන්තුවේ කියපු දේ මාධ්‍ය වාර්තා කරන දේ හරිද වැරදිද කියලා මුළු රටටම පේනවා.
ඔබතුමා කියන්නේ එක්කෙනෙක්ටනේ ශෝධනා කරේ.
අනිත් අයට ප්‍රශ්න වෙන්නේ ලෙක්චරර්ස්ලා මෙහෙම කරනවයි කියලා මම කිව්වොත්නේ.
හරි,
අහවල් එක්කේනා එක්ස් නැමැති ලෙක්චරර්.
නම කියලා හැබැයි මීඩියා ආවේ ඔබතුම්ම වලන්න පුළුවන් ඊළඟ දවසේ පේපර් ඒක ඒගොල්ලෝ බෙරදී ප්‍රචාරය කරා.
නෑ, ඉතින් ඔබතුමත් මේ සභාවේ
හිටියද? ඇත්තටම අමතුමනේ ඒ ළමයි ඔක්කොම සිසු ඇවිල්ලා මම අඬුවා. තෙමෝපිය අඬුවා.
ඒ අර හොන්ඩබල් මිනිස්සු ගෞරව උරුපිනවරුනේ.
ඒ සම්බන්ධමාක ගෞරව අමචර අවර්ගය සිල වලකංගේ තන්දාලම් அந்த இடத்தில் வேதனை அடைகின்றேன். இது சம்பந்தமாக நாட்டிலுள்ள ஊடகங்களும் பொறுப்பட்ட முறை நடந்திருக்கின்றது. இனி அமைச்சர் இது சம்பந்தமாக தெளிவான விளக்கத்தை அந்த ஊடகங்களுக்கு வழங்க வேண்டும். அதே நேரம் இந்த பல்கலைக்கழகம் சிறந்த முறையில் கட்டியெழுப்புவதற்கு அமைச்சர் உதவ வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன்.
நன்றி கௌரவ கோடீஸ்வரன்.
இன்றைய ஜோன் கொத்தலாவில் பல்கலைக்கழகம் சம்பந்தமான இந்த விவாதத்திலே கலந்து கொள்வதை இட்டு கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு இன்று இந்த நாட்டிலே மருத்துவ பீடம் சம்பந்தமாகவும் அந்த மருத்துவ பீடத்திலே இருந்து அதற்கு தெரிவாகின்ற மாணவர்கள் சம்பந்தமாகவும் சில வார்த்தைகளை கூறலாம் என்று நான் நினைக்கின்றேன். இன்று பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படுகின்ற அதாவது பயாலஜிக்கல் சயின்ஸுக்கு தெரிவு செய்யப்படுகின்ற மொத்த மாணவர்கள் 24,877 பேர். அதுக்கு தகுதியாக இருந்தும் கூட 6,288 பேரே பல்கலைக்கழகத்துக்கான அந்த அனுமதியை பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். அப்படி அந்த மாணவர்கள் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற பொழுது அந்த மாணவர்கள் தங்களது கல்வியை தொடர்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலும் கூட ஏனைய மாணவர்கள் கல்வியிலே தகுதியற்றவர்களாக அதற்கு தெரிவு செய்யப்படாத மாணவர்களாக 24,877 பேர் இருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற இந்த மாணவர்களை வைத்துக்கொண்டு அதிலே இருக்கின்ற மாணவர்களை கூடுதலான மாணவர்களை உள்வாங்கி மருத்துவ பீடத்துக்கு தெரிவு செய்யப்படுவது ஒரு சிறந்த ஒரு செயற்பாடாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இன்று சைட்டம் நிறுவனத்திலே இருக்கின்ற 982 பேர் இன்று ஜோன் கொத்தலாவில் பல்கலைக்கழகத்துக்கு மாற்றப்படுகின்றார்கள். அது ஒரு சிறந்த ஒரு செயற்பாடு. நிற்கதியாகி இருந்த சைட்டம் மாணவர்கள், வைத்தியப்பட துறையில் இருந்த மாணவர்கள் இன்று ஜோன் கொத்தலாவில் அகாடமிக்கு மாற்றப்படுவதை இட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதேபோல் அந்த மாணவர்களை அனுப்பிய பெற்றோர்களும் இதற்கான நன்றியை தெரிவிப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அமைச்சர் அவர்களுக்கு இப்படி தெரிவு செய்யப்படுகின்ற மருத்துவ மாணவர்களை நாங்கள் கூடுதலான மருத்துவ மாணவர்களை பல்கலைக்கழகத்துக்கு கிட்டத்தட்ட பல்கலைக்கழகத்துக்கு ஒரு வருடத்திலே தெரிவு செய்யப்படுகின்ற மாணவர்கள் 1,288-1,300 பேர் வரையில் மருத்துவ பீடத்துக்கு மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படுகின்றார்கள். இந்த தொகையை கூடுதலாக நாங்கள் மாற்றுகின்ற பொழுது இந்த நாட்டிலே இந்த பிரச்சனைகள் அதாவது குறைந்த தகுதியுடைய அதாவது 3 ஸ்தரத்தில் உள்ளவர்களும் கூட இந்த சைத்தத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு அதன் மூலம் பல்கலைக்கழக மருத்துவ வைத்தியர்களாக வெளிவருகின்ற ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் மூன்று ஏச்சித்தி அடைந்தவர்கள் கூட சில மாவட்டங்களிலே மருத்துவ பீடத்துறைக்கு தெரிவு செய்யப்படாத ஒரு துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இந்த வகையிலே கூடுதலான மாணவர்களை கூடுதலாக மருத்துவத்துறைக்கு எடுப்பதனால் அதிகளவான மருத்துவ மாணவர்கள் மருத்துவத்துறை நிபுணர்களை நாங்கள் இந்த நாடு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் வெளிநாடுகளிலே மூன்று எஸ் உள்ளவர்கள், அதாவது தகுதி குறைந்தவர்கள் கூட வெளிநாடுகளிலே போய் படித்துவிட்டு மருத்துவர்களாக திருப்பி இங்கு வருகின்ற ஒரு நிலையும் காணப்படுகின்றது. இந்த அடிப்படையாக கொண்டு இந்த நாட்டிலே மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்யப்படுகின்ற மாணவர்களின் தொகையை கூடுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த உயரிய சபையில் கேட்டுக்கொள்வதோடு, அதாவது அம்பாறை மாவட்டத்திலே தென்கிழக்கு பல்கலைக்கழகம் இருக்கின்றது, அதனோடு இணைந்ததாக நீதியியல் வளத்துறையை மையப்படுத்தியதான ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கப்படுவது ஒரு சிறந்ததாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அப்படியான ஒரு பல்கலைக்கழகத்தை நாங்கள் உருவாக்குகின்ற பொழுது அந்த பகுதியிலே இருக்கின்ற நீரியல் வளம் சம்பந்தமான விடயங்களை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே இன்று கலப்பு, பெரிய கலப்பு என்ற பிரதேசம் 1972 ஆண்டு 36 சதுர கிலோமீட்டர் பரப்பை கொண்ட அந்த பெரிய கலப்பு பிரதேசம் இன்று 18 சதுர கிலோமீட்டர் பரப்பாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இதற்கு காரணம் பல காரணங்கள் இருக்கின்றன. அந்த கலப்பை ஆக்கிரமித்து அந்த கலப்பை மண்ணிரப்பப்பட்டு அந்த கலப்பு மூடப்பட்டு அதனாலே பாரிய ஒரு விபரீதத்தை அந்த பகுதியில் இருக்கின்ற மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. கூடுதலாக 5,200 மீனவர் குடும்பங்கள் அந்த கலப்பை, பெரிய கலப்பை பாவித்து அதனால் அவங்களோட வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்திலே அண்மையிலே கூட அந்த கலப்பை நிரப்புகின்ற தமிழர்கள், முஸ்லிம்கள், சிங்களவர்கள் என்று அந்த கலப்பை நிரப்பி கொண்டு வருகின்ற ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதனை தடுத்து நிறுத்துவதற்காக மீனவர் சங்கங்கள் அந்த இடத்திலே போராட்டத்தை நடத்தின. அதற்கு எதிராக அவர்கள் குரல் கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த மீனவர் கட்டடம் கூட அதில் இருந்தது அரசாங்கத்தினாலே நிர்வகிக்கப்பட்ட, அரசாங்க காசிலே பணத்திலே செலவழிக்கப்பட்ட மீனவர் கட்டடம் இருந்தது. அந்த கட்டடத்தை கூட அந்த ஒரு தனியார் தங்களோட தேவைக்காக உடைக்கப்பட்டது. ஆனால் இன்று அந்த போலீஸார் எந்தவித நடவடிக்கையும் அந்த கட்டடத்தை உடைத்தவர்களுக்கு எதிராக எடுக்கவில்லை என்பது மிகவும் கவலைக்குரியதும் வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. இதனை மக்கள் எதிர்த்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தினார்கள். அதேபோல் அந்த இடத்திலே வேறொரு சகோதர இனத்தவர்கள் கூட வேலி அடைப்பதற்கான கலப்பிலே வேலி அடைத்து தங்களை அந்த நிலத்தை பிடிப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு முயற்சியினாலே அந்த பிரதேசத்திலே இரண்டு இனங்களுக்கு இடையிலே ஒரு கலவர நிலை தோன்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் உண்மையிலே அந்த இடத்திலே தனியார் தனிப்பட்ட சொந்த நலனுக்காக காணியை அடைக்கின்ற அந்த செயற்பாட்டை அந்த மக்கள் தடுத்து நிறுத்தினார்கள். அதனை இருக்கின்ற சில அரசியல்வாதிகள், வங்குரோத்து இல் இருக்கின்ற அரசியல்வாதிகள் தங்களை மக்களால் நிராகரிக்கப்பட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத சில அரசியல்வாதிகள் அதனை இனப்பிரச்சனையாக இனவாதமாக திரிவுபடுத்தி இரண்டு இனங்களுக்கிடையிலே அந்த பிரச்சனையை ஏற்படுத்துகின்ற நபர்களாக செயற்படுவதை நாங்கள் காண்கின்றோம். அந்த குறிப்பிட்ட அரசியல்வாதி தனது முகநூலில் கூட இனவாத கருத்துக்களை வெளியிட்டு அந்த இடத்திலே இரண்டு இனங்களுக்கிடையிலே அந்த பிரச்சனையை ஏற்படுத்துகின்ற செயற்பாட்டை முன்னெடுத்தார். ஆகவே இன்று அங்கு அந்த இடத்திலே இருக்கின்ற தமிழர் முஸ்லிம்களுக்குரிய உறவை, நல்லுறவை மேம்படுத்த வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. ஆகவே தனிப்பட்ட நோக்கத்துக்காக தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரின் அந்த காணியை அடைக்கின்ற அந்த செயற்பாட்டை முன்னெடுக்கின்ற அந்த நபரை தடுத்து நிறுத்துகின்ற அந்த செயற்பாட்டை மேற்கொள்ளுகின்ற பொழுது அதனை அவர் சாதகமாக பயன்படுத்தி அதை ஒரு இனவாத கருத்தாக வெளியிடுவதை இட்டு தமிழ் முஸ்லிம் மக்கள் மிகவும் கவனமாக இருந்து செயற்பட வேண்டும், விழிப்பாக இருக்க வேண்டும். இப்படியான போலி பிரச்சாரங்களை போலியான கருத்துக்களை போலியான வதந்திகளை வெளியிடுகின்ற அந்த அரசியல்வாதிகளை மக்கள் சரியாக அடையாளம் காண வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். விசேடமாக ஜனாதிபதி அவர்களினாலும் கூட கலப்பை மூடக்கூடாது, மண்ணை நிரப்பக்கூடாது, இதனால் பாரிய விபரீதங்கள் ஏற்படும், வெள்ளநத்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது மக்கள் கூடுதலாக பாதிக்கப்படுவார்கள் என்ற கருத்தை கூட அவர் வெளியிட்டிருந்தார், தனது சுற்றறிக்கையில் கூட வெளியிட்டிருந்தார். அப்படிப்பட்ட நிலையிலே கூட இன்று கலப்பிலே மண்ணை நிரப்பி வேலி போட்டு அந்த இடங்களை அபகரிக்கின்ற பிடிக்கின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இதனை கருத்திற்கொண்டு அதற்குரிய உரிய நடவடிக்கை அரசு முன்னெடுக்க வேண்டும், அதற்குரிய எல்லைகளை வலுப்படுத்த வேண்டும், அதற்குரிய எல்லைகளை சரியான முறையிலே போடப்பட்டு அந்த மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. ஆகவே இப்படிப்பட்ட செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்கின்ற பொழுதுதான் அந்த இடத்திலே இருக்கின்ற பிரச்சனையை நாங்கள் குறைத்து கொள்ள முடியும். அதாவது ஏற்படுகின்ற இனங்களுக்கிடையிலான முருகல் நிலையை தடுத்து நிறுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இனங்களுக்கிடையிலான பிரச்சனையை தடுத்து நிறுத்தி மக்களை சரியான பாதையிலே நாங்கள் கொண்டு செல்ல வேண்டுமென்றால் அந்த இடத்திலே அந்த எல்லைகள் சரியாக போடப்பட வேண்டும். அரசு அதற்கான கண்டிப்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது அத்துமீறி அந்த கலப்பிலே போடப்படுகின்ற எல்லைகள், மண்ணிரப்பப்படுகின்ற செயற்பாடுகளை உடனடியாக தடுத்துட வேண்டும். அப்படி தடுத்து நிறுத்தப்படாமல் விடப்பட்டால் எதிர்காலத்திலே கலப்பு இன்னமும் குறைவடைந்து, அதாவது 36 சதுர கிலோமீட்டராக இருந்த கலப்பு இப்போது இன்னமும் குறைவடைந்து அது எதிர்காலத்திலே பாரிய ஒரு விளைவை ஏற்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாக இருக்கும். ஆகவே இந்த அரசு, இந்த நல்லாட்சி அரசு அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. அதிலே கூடுதலாக தமிழ் மீனவர்கள் கூடுதலான நன்மையை பெறுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் அதனாலே தங்களது வாழ்வை நடத்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட செயற்பாடு மீண்டும் மீண்டும் நடைபெறும் என்றால் இது ஒரு பாரிய விளைவை ஏற்படுத்தும். அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இந்த அரசு இருக்கும் என்பதனையும் இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தயவு செய்து இந்த உயரிய சபையிலே கேட்டுக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், அந்த கலப்புக்குரிய எல்லைகளை உடனடியாக எல்லைகள் போடப்பட்டு அந்த மக்களின் வாழ்க்கையை பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும். அதேபோல் இரண்டு இனங்களுக்கிடையிலே இனவாத கருத்துக்களை தூண்டி பிரச்சனை ஏற்படுத்துகின்ற அந்த அரசியல்வாதியின் கருத்தை தமிழ் முஸ்லிம் மக்கள் நிராகரிக்க வேண்டுமென்ற அந்த கருத்தையும் நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு இரண்டு மக்களும் ஒன்று சேர்ந்து அந்த கலப்பை பாதுகாக்க வேண்டும் என்றும் கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.
தினேஷ் குணவர்தன்.
கரு சபாபதி துமணி கொத்தலாவல ஆரக்ஷக வித்யாலய சான்சோதன பணத்தை எதிர்பார்க்கிறதுவே அவஸ்தாவேதி விசேஷம் தீர்க காலையாக மே பிலி வந்தவ அதிவீட்டிபுனும் அசாதாரண தத்துவ வினாஸ்கிரீமட்டு தேவந்த அரங்கலையாக்கல சிச வியாபாரிட்டு மகாச்சாரியவருன்ட்டு ஏ வாகேம ஏற்ற சம்பந்த சகயோகேதுன் சம மே அவஸ்தாவை அப்படி அலித் கௌரவேன் ஸ்ரீபாத்கரான்னுட்டோன் ஏகே அரகலே நோவான்னுட்டு மே பீவர ராஜே கண்ணினே மே பீவர சம்பூர்ண விசுந்தும் பீவராக் வேகின விஸ்வாச தாம சகேட்ட பஹஜனே வண்ணி தேனி சாய் மம கரு எமத்துமாகே கதாவத்தை சவந்துண்ணா ஏவாகே மே சன்சோதனைய சம்பந்த அப்படி சாக்கச்சாக்கலா மம் பலவினி கேன கெமத்தி சைட்டம் கேன ஆயத்தனே முலிங் திபுனே சவுத் ஏஷியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் மேக தமாய் உபத்த லபுவே மேக தமாய் நீதி அபாவே லபுவே மேக தமாய் ஆயோஜன அவசரே லபுவே எதுக்கொட்ட மே ஆயத்தனே ஹெம ஆரம்ப கரலா மேகட்ட வைத்திய அன்சியா என்னத் கிரியுமே கிரியாமகர்கே மத தமாய் மே முழு மகத் அற்புதே பட்டாங்கத்தே அப்படி தீர்க்க கருணிக்கியாண்டி அன்று உண்டே අපේ ආණ්ඩු කාලේ වෙන්න පුළුවන්. නමුත් ප්‍රශ්නේ තියෙන්නේ වෛද්‍ය අධ්‍යාපනයේ ගුණාත්මක භාවය ආරක්ෂා කරගත යුතුයි. ඒ සඳහා විශ්වවිද්‍යාල ශාස්ත්‍රයේ අනිත් වෛද්‍ය පීඨයන් වල මහාචාර්යවරු සමගමත් ඒ වාගේම ශ්‍රී ලංකා වෛද්‍ය සභාව සමග කටයුතු කිරීමේ යම් යම් විෂයමාලා විභාග පුහුණු කිරීම දේශන ආදිය පිළිබඳ අනුගමනය කළ යුතු ක්‍රියාමාර්ග එසේ අනුගමනය නොකිරීමේ ගැටුම තමයි සයිටම් ආයතනය සමග දීර්ඝව ඇති වුණු අර්බුදය. ඒ නිසා වෛද්‍ය ශාස්ත්‍රයේ හිතුවක්කාරකමින් වෛද්‍ය උපාධි දෙනට පුළුවන් කියන ප්‍රශ්නය අවසන් විය යුතුයි. අපි විශ්වාස කරනවා ඒ අවසන් කිරීමේ අවස්ථාව ඉතාම වැදගත් ජයග්‍රහණයක් බවට අපි පත් කරගත යුතුයි. තාම ඇමතුමාගේ කරපිටට වැටී තිබෙන ප්‍රශ්නයක්. දැනුත් මම කියවම 1989 ජූනි මාසේ 8 වෙනිදා මෙහා සමාන ප්‍රශ්නයක් නෝත් කලම්බු මෙඩිකල් කොලෙජ් ACS හමිඩ් මහතාගෙන් ඇමතුමාගේ කතාව. ඒ ආයතනයේ මේ විදිහටම වැරදි කටයුතුවල නිරත වී වැරදියට ශිෂ්‍යයන් බඳවාගෙන අධ්‍යාපන කටයුතුවල ගුණාත්මක භාවයක් නොමැතිව වෛද්‍ය අධ්‍යාපනයේ අවුලක් බවට පත් වෙලා විශාල ශිෂ්‍ය ප්‍රමාණයක් මිය ගියා. එය රජයට ගන්න යෝජනාව එදා පාර්ලිමේන්තුවට ගෙනාවා. මම හිතන්නේ එදා පාර්ලිමේන්තුවේ කතා කළ මන්ත්‍රීවරුන් අතරින් අද පාර්ලිමේන්තුවේ ඉන්නේ මම පමණයි. ඒ නිසා එක්තරා විදිහක අපි කියපු කතන්දර අතර කිසි වෙනසක් නැහැ. අපි නිදහස් වෛද්‍ය සේවය ආරක්ෂා කරගත යුතුයි. නිදහස් වෛද්‍ය සේවයට දැවැන්ත බලපෑමක් බවට පත්විය හැකි ගාස්තු ගෙවා පෞද්ගලිකව ඇතිකරන වෛද්‍ය විද්‍යාල අධ්‍යාපනය පිළිබඳව අපි ඉතාම ප්‍රවේශම් විය යුතු තර්ජන හා අනුතුරු තමයි අපි ගමන් කර තිබෙන මාර්ගය. මේ නිසා අද තිබෙන මේ තත්ත්වය තුළ ශිෂ්‍යයන් දැනට සයිටම ආයතනයේ වෛද්‍ය පීඨයේ ඉන්න ශිෂ්‍යයන් ඇතුළත් කර ගැනීම, එම ආයතනයේ ඉන් අනතුරු අහෝසි වීම, දැන් මේ පිළිබඳ අවිනිශ්චිත භාවයක් තිබුණා. ඇමතිතුමා දැන් දීලා තියෙන සංශෝධනයක් අපි ඊයේ යෝජනා කර අපේ රමේෂ් පදරණ මන්ත්‍රීතුමත්, සිසර ජයකොඩි මන්ත්‍රීතුමත්, වාසුදේව නානායකාර මන්ත්‍රීතුමත් කාරක සභාවේදී එය පිළිගෙන අද ඒ සංශෝධනය ඉදිරිපත් කළා තිබෙනවා. ඊට පසුව තව සංශෝධන දෙකක් පිළිබඳව තමයි අපේ අතර සාකච්ඡාව තිබුණේ. ඒ සංශෝධන දෙක මෙහි මූලික සුදුසුකම් පිළිබඳ තිබෙන විෂයන් පිළිබඳ තිබෙන සායවැය සුදුසුකම් පිළිබඳ තියෙන ගැටලුව. ඒ ප්‍රශ්නය විසඳාගත යුතු වන්නේ ඇමතුමා, මොකද මේ මගින් මේ සයිටම් ආයතනයෙන් ඇතුළත් වෙන ශිෂ්‍ය ශිෂ්‍යාවන්ට පමණක් කියන වචනේ මුලින් සඳහන් කරත් මේ ඇතුල් වෙන සුදුසුකම පොදු සුදුසුකමක් බවට පරිවර්තනය වීමේ භයානක කම ගැන තමයි අද තිබෙන අනතුර. ඒ එසේ වීමට හැකි මාර්ගයක් තිබෙනවා. මොකද ගරු ඇමතිතුමා, මේ පනත අස්කරගෙන නෑ. You have not withdrawn what was presented 2 months ago. ජනරාල් ශ්‍රීමත් ජෝන් කොතලාවල ජාතික ආරක්ෂක විශ්වවිද්‍යාලය මේ පනත අයින් කරගෙන නෑ. මම දන්නේ ඔබතුමා අද අයින් කරගන්න බලාපොරොත්තු වෙනවද කියලා. මම නම් ඔබතුමාට දෙන ඉල්ලීම එක්ක පනත අයින් කරගෙන යලිත් ඉදිරිපත් කරන්න, එසේ නැත්නම් මේ පනත යලිත් සාකච්ඡාවට ලක් කරන්න. මේක සමග තමයි මේ අද ගේන සංශෝධනය ගැන යම් යම් සැකයන් මතුවෙන්නේ. මොකද මේ පනතේ තිබෙන විවෘත කරන දොරටු කොතනින් නවතීද කියන අවිනිශ්චිත භාවයේ තිබෙනවා. ඒ නිසා ඒ පනතට අප එකඟතාවයක් නැහැ. ඒ සාකච්ඡා කොට හෝ ඒ අලුතෙන් සකස් කිරීම ඉතාම වැදගත් වෙනවා. ඒ නිසාම තමයි දෙවැනි සංශෝධනය හැටියට අපේ පාර්ශ්වයන්ගෙන් ඔබතුමාට ඉල්ලීමක් කළේ ஸ்ரீலங்கா வைத்திய சபாவே பிலிகனியம் அணுவ ஏவகந்திய தீன விஸ்வவித்யால கலமனாக்கரைத்த மண்டலிய விசிங் உபாதிய பிரிணவீம கண தேமத்தோ பேதலி கிரிமக்கரா ஏ அத்தர மாயித்தான் விசால கட்டலுவாக் மதுவீத்துனே நமுத் தெமத்துமேனி ஸ்ரீலங்கா வைத்திய சபாவே நிர்தேச மத உபாதிய தண்டு கீனுக்கு நிமை ஸ்ரீலங்கா வைத்திய சபாவே நிர்தேசியான் மத வைத்திய அத்தியாபனேட்ட அதால விஷயான் ஹதாரா ஹமாரவி மெம்பசு மெத்தன தமை ஸ்ரீலங்கா வைத்திய சபாவத் ஏ வகேம ரஜே வைத்திய சங்கமயத் மகாச்சாரவருத் சைட்டம் சா ஒம்பதுவாக அமாத்தியன்சே லங் சமக நிரந்தர கெட்டுமா கவுரு தேகமாக திமுனை இது இங்கே நிசா தமை ஏ நிர்தேச வியுத்தே ஏ அதால விஷயா ஏ அத்தியா வைத்திய அத்தியாபனே பிலிபந்த கரண நிர்தேசியான் கேனிக்காய் மம்மி தண்ணி அதாஸ்கலான் தேக்க ஒம்பதுமாக சலகில்லட்ட கத்தியதுவி முகதேக்க එක උසස් අධ්‍යාපන I will call උසස් අධ්‍යාපන අමාත්‍යංශයේ හරහා උපාධි පිළිනම් පිරිනැමීම සිදු වෙනකොට එය නිවැරදි කරන්නට හැකි වෙන මාර්ගය තමයි මේ ජන දක්වන පිළිගැනීම හා සැලකිල්ල ශ්‍රී ලංකා වෛද්‍ය සභාවට. ඉන් අනතුරුව මම මගේ කතාව අවසන් කරමින් එමෙතුමාගෙන් යලිත් ඉල්ලා සිටින්නේ අපි අපේ வைத்திய அத்தியாபனே குணாத்மக பாவே வெடிக்கர கனிம சந்தாவு மேட்டத் வெடி காரக சபாவாக்கோ பத்கொட்ட சாக்காச்சாவா கிரீம இதிரியானாகத்தே சந்தா வெதகத் உபத்துமா வாகேம சமகாமி கலிங்கிவ வகே சைட்டம் ஆயத்தனே வைத்திய பீட்டே சைட்டம் ஆயத்தனே வைத்திய பீட்டே கனாபிக்கியன் ஏகைவாத் கிரீம அமாத்தியன்சே மகிந்த பிரகாஷேட்ட பத்கல் யுத்து கசட் நிவேதனையான் ஏசே பத்கரணும் எத்தாய் விஸ்வாசகரணும் மோம சுகத தத்துவேக்கட்ட பத்கர கண்ண விஸ்வவித்யால சிஷியான் விந்த துக்கட்ட விஸ்வவித்யால சிஷியான்ட்டு அப்பி ஏகாபத் விபக்ஷித் கௌரவே மாச்சாரவரு சாயதிமா உப்பியான்ட்டு பிறனம்
கௌரவ சால் சிமல்நாத்
நன்றி குழுக்களின் தவிசலவர்களே உயர்கல்வி அமைச்சினால் ஜெனரல் சர் ஜோன் கொத்தலாவல பல்கலைக்கழகத்தினுடைய சட்ட திருத்தத்தை முன்மொழிந்திருக்கின்றார். இந்த சட்ட திருத்தம் என்பது நீண்ட காலமாக பல்கலைக்கழக மாணவர்கள் வீதியில் போராடி வருகின்ற போராட்டங்களுக்கு அவர்களுடைய கோரிக்கைக்கு சைட்டம் இருக்கின்ற மாணவர்கள் பாதிக்காத வகையில் ஒரு சட்டத்தை முன்மொழிந்திருக்கின்றார். அந்த வகையில் உயர்கல்வி அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் அந்த மாணவர்கள் நீங்கள் உங்களுடைய உரையின் போது கூறியிருந்தீர்கள், மாணவர்கள் எந்த விதமான ஒரு குற்றமும் செய்யவில்லை. 2012 சைட்டம் தனியார் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்படும் போது முறையான அனுமதிகள் பெறாமல் இந்த சைட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த காலப்பகுதியில் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய காலப்பகுதியில் எந்த விதமான ஒரு ஆர்ப்பாட்டமும் செய்யவில்லை. தற்பொழுதுதான் அது பிழையான விடயம் என்று ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறார்கள். அதற்கு காரணம் அந்த நேரத்தில் அந்த அரசாங்கத்தினுடைய துணையுடன் தான், அதாவது முன்னாள் உயர்கல்வி அமைச்சர் எஸ்பி திசாநாயக்கினுடைய காலப்பகுதியில்தான் இந்த சைட்டம் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த காலப்பகுதியில் மக்களாக இருக்கலாம், பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கலாம், தொழிற்சங்கங்களாக இருக்கலாம், போராட்டம் செய்ய முடியாது. போராட்டம் செய்வதற்குரிய சூழ்நிலை அப்போது இருக்கவில்லை. நான் நினைக்கிறேன் இன்று கிட்டத்தட்ட 10 மேலாக தபால் திணைக்கள ஊழியர்கள் போராட்டம் செய்கிறார்கள். ஆனால் அந்த காலப்பகுதியில் அப்படி
தபால் ஏதாவது ஒரு தொழிற்சங்க போராட்டங்கள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று இருந்தது. ஆகவே தான் அந்த காலத்தில் அவர்கள் மாணவர்கள் போராட்டம் செய்யவில்லை. ஆனால் நீண்டகாலமாக பல்கலைக்கழக மாணவர்கள், குறிப்பாக நேற்று கூட பாராளுமன்றத்துக்கு முன்பு ராஜகிரியிலிருந்து பாராளுமன்ற வீதி ஊடாக பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் செய்தார்கள். அதற்குரிய தீர்வாக இது அமையும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த தனியார் பல்கலைக்கழகங்கள் ஆரம்பிக்கப்படுகின்ற போது தனியார் பல்கலைக்கழகங்கள் வேண்டும், அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த தனியார் பல்கலைக்கழகங்களை தங்களுடைய அமைச்சு, உயர்கல்வி அமைச்சு கண்காணிக்க வேண்டும். சரியான தகுதியான மாணவர்களை உள்வாங்குகின்றார்களா என்பது மிக மிக முக்கியமான விடயம் கௌரவ அமைச்சர் அவர்களே. என்னென்று சொன்னால், மருத்துவ பிரிவுக்கு ஒரு மருத்துவராக வருகின்ற இருக்கிறவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவர்களுடைய வெட்டிப்புள்ளியின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டு ஆக கூடினது 5, 8, 10 என்ற மாணவர்கள் மாத்திரம் உள்வாங்கப்படுகின்ற போது வெறுமனே 3 எஸ் எடுத்தவர்கள் அந்த தனியார் பல்கலைக்கழகத்தில் அனுமதிக்கப்பட்டு அதன் மூலம் மருத்துவராக வெளிவருகின்ற போது அவர்களுடைய தரம், அவர்களுடைய மருத்துவம் எந்த அளவில் இருக்கும் என்பது ஒரு மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு சந்தேகமாக இருக்கின்றது. ஆகவே அந்த தனியார் பல்கலைக்கழகங்கள் மூலம் உள்வாங்கப்படுகின்றவர்களை, ஆக குறைந்தது மருத்துவ பிரிவில் உள்வாங்கப்படுகின்ற மாணவர்கள் அதற்குரிய தகுதி உடையவர்களாக, அதாவது தங்களுடைய அமைச்சு அதை கண்காணிக்கின்ற வகையில் சட்டங்கள் உருவாக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தனியார் பல்கலைக்கழகங்கள் இயங்கிக் கொண்டிருந்தால் உண்மையில் அதை வரவேற்கத்தக்கது. அந்த வகையில் தங்களுடைய கவனத்தை கொண்டு வருகின்றேன். குறிப்பாக நீண்ட காலமாக இந்த சைட்டம் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். ஆனால் தாங்கள் அமைச்சராக வந்து 2 மாத காலத்திற்குள் இது தொடர்பான ஒரு சட்டத்தை உருவாக்கி அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்று நீங்கள் முயற்சி செய்தமைக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே வகையில் கௌரவ அமைச்சரவர்களே, தங்களுடைய அமைச்சிற்கு கீழ் தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களம் இருக்கிறது. நான் நினைக்கின்றேன், சில மாதங்களுக்கு முன்பு தான் தங்களுக்கு அது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களம் என்பது தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களம் தற்பொழுது சில வேலை திட்டங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக அமைகிறது. அந்த தடையாக அமைவதற்கு காரணம் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கு ஒரு அனுமதி அளிக்கக்கூடிய ஒரு அதிகாரமிக்க அதிகாரிகளாக இருக்கக்கூடிய வகையில் அங்குள்ள அதிகாரிகள் இல்லை. என்னென்று சொன்னால், குறிப்பாக மிக முக்கியமான விடயம், நான் இன்றைக்கு இந்த தங்களுடைய அமைச்சில் என்னுடைய பேச்சை எடுப்பதற்கான நோக்கமும் அதுதான். மன்னார் மாவட்ட விளையாட்டு மைதானம், மன்னார் மாவட்ட விளையாட்டு மைதானம் 2011 ஒரு அரசியல் ரீதியாக அந்த பிரதேசத்தில் போட வேண்டும், இந்த பிரதேசத்தில் போட வேண்டும் என்று ஒரு பல இழுபறிக்கு மத்தியில் நீண்ட காலமாக ஆரம்பிக்கப்படாமல் இருந்து தற்பொழுது 2 வருடங்களுக்குள் தான் மாவட்ட விளையாட்டு மைதானம் ஆரம்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 350 மில்லியன்கள் ரூபாய் செலவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த விளையாட்டு மைதானத்திற்கு மன்னார் மாவட்ட நானாட்டான் பிரதேச செயலத்துக்குட்பட்ட அரச காணியில் தான் அந்த விளையாட்டு மைதானம் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட அரவாசி வேலைகள் முடிந்திருக்கிறது. ஆனால் அந்த தொல்பொருள் அந்த நிலத்தை அந்த வேலை செய்தவர்கள் அந்த வேலை திட்டத்திற்காக அந்த பள்ளத்தை கிண்டும்போது அங்கே ஒரு சில தடைய பொருட்கள் இருந்ததாக அவர்கள் தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களத்துக்கு தெரியப்படுத்தி அவர்கள் வந்து அந்த வேலையை நிப்பாட்டியிருக்கிறார்கள். ஆனால் கௌரவ அமைச்சர் அவர்களே, இது தொடர்பாக மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டது. அந்த அவர்கள் குறிப்பிட்ட பிரதேசத்தை மட்டும் விட்டுவிட்டு மற்ற இடத்தில் அபிவிருத்தி வேலைகள் செய்வதற்கு தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களத்துக்கு அனுமதிக்கும்படி நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களம் அது தொடர்பான ஒரு பதிலை சரியான முறையில் வழங்கவில்லை. ஏனென்று சொன்னால் மன்னாரில் இருக்கின்ற அதிகாரிகள் கூறுகிறார்கள், எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை, நீங்கள் வடமாகாணத்தில் இருக்கின்ற
இட் இன் தட் மெனா டவுன் இட் செல்ஃப்
டவுன் இந்த கிலோமீட்டர் தாயக் பித்திர தியன அமைத்துமா
நோ இஃப் யூ கேன் கிவ் மி த டீட்டெயில்ஸ் ஐ வில் அட்டன் டு தட் மேட்டர்.
ஓகே, தேங்க்யூ, நன்றி. அமைச்சர் அவர்களே, நீண்ட காலமாக இந்த பிரச்சனை இருக்கிறது, ஆகவே இந்த விடயத்தில் கவனம் எடுத்து நடவடிக்கை எடுப்பதாக கூறியமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் கௌரவ அமைச்சர் அவர்களை, நீங்கள் கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் பல்கலைக்கழகங்கள் இருக்கின்ற சட்டங்கள் தொடர்பாக நீங்கள் விரிவாக கூறியிருந்தீர்கள். பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மானிய சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். என்னென்ன குறைபாடுகள் என்று கூறியிருந்தீர்கள், அதன்போது நான் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தேன் தங்களிடம். அந்த பல்கலைக்கழக மாணவர்களுடைய வெட்டுப்புள்ளி தொடர்பாக ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு கேட்டிருந்தேன். தற்பொழுது நடைமுறையில் 3 வருடங்கள் ஒரு மாணவன் அந்த பாடசாலையில் அந்த மாவட்டத்தில் கல்வி கற்றால் மட்டும்தான் அந்த மாவட்டத்திற்குரிய வெட்டுப்புள்ளியினூடாக உள்செல்ல முடியும். குறிப்பாக ஓயில் எடுத்த பின்பு ஒரு மாணவன் வந்து மன்னார் மாவட்டத்தில் பதிவு செய்து போட்டு வெளி மாவட்டத்தில் படிக்கிறார்கள், உங்களுக்கு அந்த விடயம் தெரியும். ஆனால் அந்த 3 வருடம் என்பது அவர்கள் ஃபர்ஸ்டை எடுக்கும்போது அவர்கள் உள்வாங்கப்பட மாட்டார்கள், ஆனால் செகண்ட்ஸை எடுக்கும்போது அவர்கள் மன்னார் வெட்டுப்புள்ளியின் ஊடாக பல்கலைக்கழகம் செல்வதற்குரிய வாய்ப்பு இந்த சட்டத்தின் மூலம் இருக்கிறது. கௌரவ அமைச்சர் அவர்களே, ஏற்கனவே 5 வருடங்கள்
Honorable Chairman, now of course that situation is changed. Now before they decide to enroll the students,
yes,
students that we, yeah, that's right, students to the medical faculty and engineering faculty, the commission always ascertain, in fact, whether they had been studying in the remote district or not. If they have not been there for the during the minimum period, that they will not be admitted to the universities from the ISET score marks recognized or accepted from that district. That is now it has been regularized.
அமைச்சர் அவர்களே, நீங்கள் குறிப்பிடுவது சரி, ஆனால் அந்த தற்பொழுது சில வருடங்களுக்கு முன்பு 5 வருடங்கள் அந்த மாவட்டத்தில் அவர்கள் கல்வி கற்றிருக்க வேண்டும். ஆனால் என்ன காரணத்துக்காக என்று தெரியாது, 3 வருடங்களாக நான் நினைக்கிறேன் ஒரு 8 வருடங்களுக்கு 8-10 வருடங்களுக்கு உள்தான் அந்த மாற்றம் நடைபெற்றது. ஆனால் அந்த மீண்டும் 5 வருடங்கள் கட்டாயம் அந்த மாவட்டத்தில் கல்வி கற்றால் மட்டும்தான் இந்த அந்த மாவட்ட வெட்டுப்புள்ளி ஊடாக செல்ல முடியும் என்ற ஒரு சட்ட திருத்தத்தை தாங்கள் கொண்டு வந்தால், இந்த உண்மையில் வறிய மாவட்டத்தில் கல்வி கற்று பல்கலைக்கழக அனுமதிக்காக இருக்கிற மாணவர்கள் பாதிக்காத வகையில் இந்த சட்டம் அமையும். குறைந்தது ஏற்கனவே இருந்தது அந்த சட்டம், 5 வருடங்களாக இருந்தது, ஆனால் ஒரு 8-10 வருடங்களுக்குள்தான் மாற்றம் நடைபெற்றது 3 வருடங்களாக. ஆகவே மீண்டும் 5 வருடங்களாக மாற்றுவதன் மூலம் கௌரவ அமைச்சர்கள், நான் உங்களுக்கு அதை யோசனையாக சொல்கின்றேன், தாங்கள் அந்த திருத்தங்களை மேற்கொள்ளும் பொழுது இந்த வருட ரீதியான நீங்கள் சொன்ன காரணங்களை விட இந்த வருட ரீதியான கருத்தையும் ஞாபகப்படுத்தி அதற்கு வழியிருந்தால், நீங்கள் அதை சட்டமாக கொண்டு வந்தால் நிச்சயமாக இந்த பாதிக்கப்படாத வகையில் மாணவர்களுக்கு இது ஒரு அமைவாக அமையும். அதே நேரத்தில் கௌரவ அமைச்சர் அவர்களே, மன்னார் மாவட்டத்தில் ஒரு மாணவன் ஏற்கனவே முதல்தரம் காப்புதர உயர்தர பரீட்சை தோற்றிய போது அவர் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவில் அவர் தன்னுடைய பதிவு செய்யவில்லை. 2வது முறை அந்த மாணவன் பல்கலைக்கழக உயர்தர பரீட்சை எடுத்திய போது அவருக்கு பொறியியல் பிரிவில் கணித பிரிவில் அவர் மன்னார் மாவட்டத்தில் மெரிட்டில் அவர் பாஸ் பண்ணி போட்டு அந்த பல்கலைக்கழக மானியத்துக்கு தான் பதிய சென்றபோது கடந்த வருடம் நீங்கள் பதிவு செய்து விட்டீர்கள், ஆகையால் இந்த வருடம் நீங்கள் பதிவு செய்ய முடியாதென்று அந்த ஆணைக்குழுவில் இருக்கின்ற அதிகாரிகள் அந்த விண்ணப்பத்தை நிராகரித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மாணவனுக்கு முதல் வருடம் வந்த அந்த படிவம், பதிவு செய்யப்படக்கூடிய படிவம், அதற்குரிய சகல ஆவணங்களும் அந்த மாணவனுடைய கையில் இருக்கின்ற போது எப்படி பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவனால் பதிவு செய்ய முடியும்? கௌரவ அமைச்சர் அவர்களே, இது நான் மாணக்குழுவினுடைய தலைவர் முகாண்டி சில்வா அவருடன் நான் தொலைபேசியில் கதைத்தேன். கதைத்த போது அவர் கூறுகின்றார் இதே மாதிரி பல விடயங்கள் இருக்கிறது என்று. ஆனால் கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த மாணவன் உண்மையில் அவர் பதிவை மேற்கொள்ளவில்லை. ஆனால் பல்கலைக்கழக மானியத்தில் இருக்கின்ற ஒரு சில அதிகாரிகள் சில மாணவர்களுடைய பதிவை அவர்களாகவே செய்கிறார்கள். அவர்களாகவே அந்த பதிவை செய்து அந்த மாணவர்களுடைய அனுமதியை, அவர்கள் இந்த வருடம் செல்லக்கூடிய அனுமதியை மறுக்கிறார்கள். கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் அந்த மாணவனை சந்திப்பதற்குரிய ஒரு அனுமதியை தர வேண்டும். நான் அவர்களை கூட்டிட்டு வருகின்றேன். அந்த உண்மையில் என்ன நடந்தது என்பதை தாங்கள் விசாரணை செய்ய வேண்டும். நான் பல்கலைக்கழக மானியக்குழு ஆணைக்குழு தலைவருக்கு நான் எழுத்து மூலம் கோரியிருக்கின்றேன். அவர்கள் தற்பொழுது நான் சொன்னேன் நீங்கள் நீதிமன்றம் செல்லுங்கள் என்று. ஆனால் நீங்கள் இந்த உயர்கல்வி அமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால் இந்த விடயத்தை கருத்தில் எடுத்து உண்மையில் என்ன நடந்தது என்பதை விசாரிக்க வேண்டும். உண்மையில் அவர்கள் பதிவு செய்யவில்லை. ஆனால் எப்படி அந்த மாணவனுடைய பதிவுகள் அவருடைய கையில் இருக்கின்ற போது என்னென்ன ஆணைக்குழுவில் அவருடைய பதிவுகளை யார் மேற்கொண்டது, என்ன காரணத்திற்காக வேண்டி அந்த ஆணைக்குழுவில் இப்படியான பதிவுகளை மேற்கொள்கிறார்கள் என்று விசாரணையை தாங்கள் மேற்கொள்ள வேண்டும். கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த பல்கலைக்கழக மானியக்குழுவின் இந்த நடவடிக்கை தொடர்பாக நீங்கள் ஒரு நேரம் ஒதுக்கி தர வேண்டும். அந்த மாணவனை நான் அழைத்து வருகின்றேன். அந்த அவருடைய விண்ணப்பம் பதிவு செய்வதற்குரிய நடவடிக்கையை தாங்கள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் அந்த மாணவனை தாங்கள் அனுமதித்தால் நேரடியாக நான் அழைத்து வந்து நான் கூட்டிகிட்டு வருகின்றேன். அந்த விடயத்தை அவர் என்ன காரணத்திற்காக அந்த மாணவன் தற்பொழுது மெரிட்டில் பாஸ் பண்ணியும் பதிவு செய்ய முடியாமல் இருக்கின்றது என்பதை அந்த மாணவன் அவருடைய தாய் தகப்பன் மூன்று பேரை அழைத்து நீங்கள் ஒரு நேரம் ஒதுக்கி தந்தால் அந்த நேரத்தில் நான் அவர்கள் அழைத்து வருகின்றேன் என்று நான் கௌரவ அமைச்சருக்கு கோரிக்கையாகவும் வேண்டுகோளாகவும் விடுக்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி.